மாற்கு அத்தியாயம் 7. எருசலேமில் இருந்து வந்த பரிசேயர்களும் வேதபண்டிதர்களில் சிலரும் அவரிடம் கூடி வந்தார்கள். அப்பொழுது அவருடைய சீடர்களில் சிலர் கைகளை கழுவாமல் சாப்பிடுகிறதை அவர்கள் பார்த்து குற்றம் சாட்டினார்கள். ஏனென்றால் யூதர்கள் அனைவரும், முக்கியமாக பரிசேயர்கள், முன்னோர்களின் பாரம்பரியத்தை கடைபிடித்து அடிக்கடி கைகளை கழுவினாலே ஒழிய சாப்பிடமாட்டார்கள். கடைவீதிகளுக்கு சென்று திரும்பி வரும்பொழுது குளிக்காமல் சாப்பிடமாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்புக்குடங்களையும் இருக்கைகளையும் கழுவுகிறதோடு மட்டுமல்லாமல் வேறு அநேக சடங்குகளையும் கடைபிடித்து வருவார்கள். அப்பொழுது அந்த பரிசேயர்களும் வேத பண்டிதர்களும் அவரை பார்த்து, உம்முடைய சீடர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கைகளை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் மறுமொழியாக, இந்த மக்கள் தங்களுடைய உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக விலகி இருக்கிறது என்றும், மனிதர்களுடைய கட்டளைகளை போதனைகளாக போதித்து வீணாக எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறபடி மாயக்காரர்களாகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாக தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறான், நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை ஒதுக்கிவிட்டு மனிதர்களுடைய பாரம்பரியத்தை கடைபிடித்து வருகிறவர்களாக கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள், மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் கடைபிடித்து வருகிறீர்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் உங்களுடைய பாரம்பரியத்தை கடைபிடிப்பதற்காக தேவனுடைய கட்டளைகளை நிராகரித்தது நன்றாக இருக்கிறது. எப்படியென்றால், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது அவமதிக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லி இருக்கிறாரே, நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது பார்த்து உனக்கு நான் செய்ய வேண்டிய உதவி எதுவோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக தேவனுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை முடிந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்கோ தன் தாய்க்கோ எந்த ஒரு உதவியும் செய்ய விடாமல் நீங்கள் போதித்த உங்களுடைய பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமதிக்கிறீர்கள், இதுபோலவே நீங்கள் மற்ற அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். பின்பு அவர் மக்கள் எல்லோரையும் வரவழைத்து அவர்களை பார்த்து, நீங்கள் எல்லோரும் நான் சொல்வதை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள், மனிதனுக்கு வெளியிலிருந்து அவனுக்குள்ளே போகிறது அவனை தீட்டுப்படுத்தாது, அவன் மனதிலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும், கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாக இருந்தால் அவன் கேட்கட்டும் என்றார். அவர் மக்களை விட்டு வீட்டிற்குள் சென்றபோது அவருடைய சீடர்கள் அவர் சொன்ன உவமையை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு புரிந்து கொள்ளாதவர்களா? வெளியிலிருந்து மனிதனுக்குள்ளே போகிற எதுவும் அவனை தீட்டுப்படுத்தாது என்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் இருதயத்திற்குள் போகாமல் வயிற்றுக்குள்ளே போகிறது, அதிலிருந்து எல்லா அசுத்தங்களும் ஆசன வழியாக வெளியே போகும். மனிதனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனிதனை தீட்டுப்படுத்தும். எப்படி என்றால், மனிதனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதங்களும் திருட்டும் பொருளாசைகளும் துஷ்ட குணங்களும் கபடும் காமமும் வன்கண்ணும் அவதூறும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாதவைகளாகிய இவைகள் எல்லாம் மனதிலிருந்து புறப்பட்டு மனிதனை தீட்டுப்படுத்தும் என்றார். பின்பு அவர் எழுந்து அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டிற்குள் சென்று அவர் அங்கே இருப்பது ஒருவருக்கும் தெரியக்கூடாது என்று விரும்பியும் அவர் மறைவாக இருக்க முடியாமல் போனது. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாய் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த பெண் சீரோபேனிக்கியா தேசத்தைச் சேர்ந்த கிரேக்க பெண்ணாக இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை பார்த்து, முதலில் பிள்ளைகள் திருப்தியாகட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது இல்லை என்றார். அதற்கு அவள், உண்மைத்தான் ஆண்டவரே, ஆனாலும் மேஜையின் கீழே இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு போனது என்றார். அவள் தன் வீட்டிற்கு வந்தபோது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளைவிட்டுப் புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாக கலிலேயா கடலின் அருகே வந்தார். அங்கே திக்குவாயுடைய ஒரு காது கேளாதவனை அவரிடம் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை மக்கள் கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாக்கை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம். உடனே அவனுடைய காதுகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாக்கின் கட்டும் அவிழ்ந்து அவன் தெளிவாக பேசினான். அதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆனாலும் எவ்வளவு அதிகமாக அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாக அவர்கள் அதை பிரசித்தப்படுத்தி எல்லாவற்றையும் நன்றாக செய்தார். காது கேட்காதவர்களை கேட்கவும் ஊமையர்களை பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மேலும் ஆச்சரியப்பட்டார்கள்.